மீண்டும் மகிழ்ச்சியான நேரத்துக்காக நன்றி செலுத்தும் கேட்டால் ஒரு சிறுகுண்டமான இந்த சமூகத்தை நடக்கக்கூடிய வந்திருக்கிறோம். கேட்டால் எங்களோடு கூட பேசும்படியாக நிச்சயம் அப்பா கட்டாவது காலங்களில் பாட மரணங்களில் நீங்கள் சிந்திக்கப்படுது. கர்த்தாவின் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நலமிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக எண்ணாகவும் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நாம் இந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்வில் நடந்த அபூர்வமான காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். We are meditating on the unique things what all happened in the life of Israelite. அந்த வரிசையில் நாம் கடந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அங்கே செங்கடல் இரண்டாக பிளந்திருந்ததை நாம் சிந்தித்தோம். வண்ணாந்திரத்தில் தேவன் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களோடு நடந்ததை நாம் சிந்தித்தோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த மன்னாவை குறித்து நாம் சிந்தித்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே மவுண்ட் சீனாவில் தேவனை முகமுகமாக தரிசித்ததை நாம் சிந்தித்தோம். தேவனுக்கு விரோதமாக போய் அவர்கள் ஏற்படுத்தின அந்த கன்றுக்குட்டியை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளில் அந்த வரிசையில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்புகிறார்கள். அந்த 12 பேரை அனுப்புகிற அனுபவத்தை தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். So today we are going to meditate upon the 12 spies. 12 பேர் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளாக போகிறார்கள். ஆண்டவர் எதை அவர்களுக்கு முன்குறித்து தேவன் எந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை என்று கண்டாரோ அந்த தேசத்தை பார்ப்பதற்காக 12 பேர் போகிறார்கள். ஒருவேளை 600,000 புருஷர்கள் இருந்த மிகப்பெரிய இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவே தேவன் 12 பேரை அந்த ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளாக தேவன் வழி நடத்துகிறார். ஒருவேளை அந்த 12 பேர் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள், அல்லது அந்த 12 பேருடைய வார்த்தைகள் எப்படி வித்தியாசப்பட்டது, அவருடைய வார்த்தையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னவாய் மாறினார்கள் என்பதை தான் நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் விசுவாசத்தில் வளருவதற்கும் விசுவாசத்தில் தடுமாறுவதற்கும் மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் என்பதை நாம் பல காலகட்டங்களில் நாம் உணர்கிறோம். ஒருவேளை இந்த 12 பேர் போன அந்த பிரயாணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போகிறார்கள். அந்த தேசத்தினுடைய நன்மைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அங்கே திரும்பி வருகிறார்கள். இப்ப 10 பேர் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், 2 பேர் இன்னொரு பக்கம் நிற்கிறார்கள். 10 பேர் கொண்டு வந்த செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் வருத்தத்துக்குள் வழிநடத்து. Maybe they brought the news of discouragement. அவர்களை சோர்வு உறச் செய்கிற அல்லது அவர்களை சோர்ந்து போகக்கூடிய செய்தியை 10 பேர் கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேர் என்ன செய்தி கொண்டு வந்தார் சொன்னால், they brought the message of hope, நம்பிக்கையின் அல்லது உற்சாகம் ஊட்டும் செய்தியை கொண்டு வந்தார்கள். ஒருவேளை அந்த 12 பேரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாமே கோத்திரத்தினுடைய பிதாக்களாக இருக்கிறார்கள். மேபி ஜஸ்ட் லைக் எ கவர்னர், அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் அவர்கள் தான் பிரதான இடத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை எல்லா விதத்திலும் தகுதியானவர்கள், எல்லா திறமை படைத்தவர்கள், எல்லா விதத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் 10 பேர் கொண்டு வந்த செய்தி இஸ்ரவேல் ஜனங்களை மன நோக்கடித்தது. ஒருவேளை பிரியமானவர்களே, பல நேரங்களில் தலைவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தலைவர்கள் எப்போதும் சொல்லுகிற காரியம் எல்லா காலத்திலும் அது உண்மை உள்ளதா இருக்கிறதா என்று கேட்டால், சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகள் தவறாகவும் போய்விடுகிறது. இந்த வேத பகுதி நமக்கு எதை காண்பிக்கிறது சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை தான் அவருக்கு பார்த்தார்கள். ஒருவேளை எந்த காலம் தேனும் ஓடுகிற காடனை தேவன் நலம் என்று கண்டாரோ அந்த காரியத்தை அவர்களால் நலம் என்று காண முடியவில்லை. அதான் முடியும். தேவன் ஒரு காரியத்தை நல்லது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்கள், நாம் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் அதை அந்த தேவன் நலம் என்று சொன்னதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத பகுதியில் நாம்
பார்க்கிறோம். முதலாவது காரியம் நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு அதை ஒரு வெற்றியுள்ள அல்லது தேவன் அவர்களுக்கு அதை ஆசீர்வாதமாக சுதந்திரமாக கொடுத்து விட்டார். ஆனால் அவர்களோ அதை அறிய மறந்து விட்டார்கள். ஆண்டவர் இஸ்ரேல ஜனங்கள் அந்த பட்டணத்தை குறித்து இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு தேவனோடு கூட நெருங்கி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற தேசத்தை நீங்கள் போய் பார்த்து பாருங்கள் என்று அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ தேவன் தந்த ஆசீர்வாதமான வாழ்வை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம் மூன்று விதமான ஜனக்கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், ஒன்று எகிப்தினுடைய மனநிலை உடைய மக்கள், the people who were filled with the mindset of Egypt. அவர்கள் எகிப்தின் மனநிலையோடு கூட வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். எகிப்தின் மனநிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அடிமைத்தனத்தோடு பாவத்தோடு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நிலைதான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த வாழ்க்கை. இரண்டாவது, ஒரு கூட்ட மக்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்தார்கள் என்று சொன்னால், they had the mindset of wilderness, வனாந்திர மனநிலை உடையவர்களாக இருந்தார்கள். எங்க போக வேண்டும் என்று தெரியாது. They are just roaming around. இங்க போலாம், அங்க போவார்கள், மாறி மாறி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை பிரியமானவர்களே, இன்றைய வாழ்க்கை நிலையில நம்ம பார்க்கும் போது இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார் சொன்னா, எகிப்தின் வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அடிமையாகவே இருப்பார்கள், அடிமையான பாவத்தில் இருப்பார்கள், அடிமையான உலகத்தின் இன்பங்களில் இருப்பார்கள், அடிமையான வாழ்க்கை சூழலுக்குள்ளாக உட்கார்ந்திருப்பார்கள், விடுதலையே இருக்கார்கள். இன்னொரு மக்களை பார்க்கிறோம், அவர்கள் வனாந்திரத்தில் வாழும் ஒரு மக்கள். எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், வனாந்திரத்துல எங்கே போக வேண்டும் என்று தெரியாது, ஒரே இடத்தை சுற்றி சுற்றி வருவார்கள். 11 நாள் நடக்க வேண்டிய தூரத்தை 40 ஆண்டு காலம் அந்த வனாந்திரத்துல நடந்தார்கள். யோசிச்சு பாருங்கள், 11 நாளில் முடிக்க வேண்டிய ஒரு காரியம் 40 வருஷம் நடக்கிறது என்று சொன்னால், அது எவ்வளவு ஒரு கடினமாக இருக்கும். ஒருவேளை இன்றைய வாழ்க்கையில பார்த்தா அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டா, வேதமும் வாசிப்பார்கள், ஜெபம் செய்வார்கள், ஆண்டவருக்கு பின் நடக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் தேவன் அருளுகிற எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பார்கள், ஆனால் தேவனுக்கு விரோதமாகவே வாழ்க்கை நடத்தினார்கள். வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மண்ணாவை புசித்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள், ஆனால் தேவனுக்கு விரோதமாகவே வாழ்ந்தார்கள், முறுமுறுப்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இரண்டாவது நிலை வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் என்னவென்று கேட்டால், நாங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆனால் பெற்றுக்கொண்டவைகளை தேவன் எனக்கு தந்ததாக நினைத்து நன்றி சொல்லக்கூட அவர் எப்போதும் இருப்பதில்லை. மூன்றாவது நிலை எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், கானானின் கிறிஸ்தவர்கள் அல்லது ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்த கானானுக்கு பிரவேசித்த மனநிலை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், they are very excited about their lifestyle, வாழ்க்கையை குறித்து மகிழ்ந்திருக்கிற மக்கள். அது மாத்திரமல்ல, தேவன் தந்த வெற்றிகளை நினைத்து தேவனை துதிக்கிற ஒரு கூட்டம். நம் ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் தினம் தினம் நினைத்து நன்றி சொல்லுகிறார். இன்னைக்கு பிரியமான தேவனுக்கு பல நேரங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், வண்ணாந்திரத்தில் இருக்கிறோமா, அல்லது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா, அல்லது பால் தேனும் கொடுக்கிற காணான் வாழ்க்கை நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை காணான் என்கிற உன்னதமான பட்டணத்திற்கு நேராக நம்மை ஆண்டவர் வழி நடத்தி செல்கிறார். இன்னும் நம்ம இன்னும் ஆழமா சொல்ல போனால், எகிப்திய கிறிஸ்தவர்கள் அல்லது எகிப்தின் மனநிலை உள்ளவர் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், ரட்சிப்பு இருக்கு என்பதை அறிந்திருந்தும் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராத மக்கள். இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி 2000 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் ரட்சிப்பை அறியாத மக்கள் உலகத்துக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எகிப்தின் மனநிலை, அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை நிலைதான் அவர்கள் ரட்சிப்பை அறியக்கூடாதபடி அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது. அதில் இன்னும் நம்ம பார்த்த விதமாக, வண்ணாந்திர கிறிஸ்தவர்கள் அல்லது வண்ணாந்திர வாழ்வு நிலை எப்படி கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பிறகும் முழுவதுமாய் தேவனோடு கூட இணைந்து வாழ விரும்பாத மக்கள். ஒருவேளை கொஞ்ச காலம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடுவார்கள், வெளியே போனவுடன் உலகத்தையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் இன்பங்களையும் தேடி ஓடுகிற மக்கள். எப்போதுமே இரு மனம் உள்ள வாழ்க்கைகள் அல்லது இரு வாழ்க்கையில் எல்லா நிலைகளோடு கூட இணைந்து நடக்கிற மக்கள். ஆனால் பிரியமானவர்களே, காணாமைய வாழ்க்கை எப்படி என்று கேட்டால், ஆண்டவரோடு கூட நெருங்கி தேவனுடைய எல்லா கிருபைகளையும் அனுபவித்து மகிழ்கிற மக்கள். அதைதான் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட இணைந்து நடக்க, அவரோடு கூட இணைந்து வாழ, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை 100% அனுபவிக்க தேவன் நம்மை அழைத்தார். இந்த நாளிலே நம்ம சிந்தனைக்காக நம்ம தெரிந்து கொள்ள தலைப்பு என்னவென்று கேட்டால், ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற அந்த கானானை கண்டு வந்த 12 பேர், அந்த 12 பேர் மாத்திரம் உள்ள போயிட்டு வந்தார்கள். ஆனா 12 பேருடைய ரிப்போர்ட், எப்படிப்பட்ட செய்தியை அவள் சொன்னார்கள் என்று சொன்னால், முதலாவது காரியம் நாம் அதை எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், உபாகமம் 8:13 நாம் பார்க்கிறோம். முதல் ரிப்போர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யார் கொண்டு வந்தது என்று சொன்னால், 10 பேர் அடங்கிய ஒரு குழு அங்கே அறிக்கையை இங்கே சப்மிட் பண்றாங்க. அந்த அறிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய பார்வையில் அல்லது மற்றவர்களை மன நோகடிக்கிற ஒரு செய்தி. எப்படிப்பட்ட செய்தி அவர் சொன்னார் கேட்டால், வாசியுங்கள் 8:13:27 8:13:27 பிரியமான முதலாவது காரியம், அவர்கள் அந்த தேசத்தை குறித்து முதல் கூட்டம் அந்த 10 பேர் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுகிறார்கள், நீர் அனுப்பின தேசம் நல்லதுதான், அந்த தேசத்தினுடைய நன்மையை நாங்கள் இதோ கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அதன் கனிகளை கொண்டு வருகிறார். தேசத்தை குறித்து அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், தேசத்தின் செழிப்பை கண்டார், தேசத்தினுடைய செழிப்பை அனுபவித்தார்கள், தேசத்தை குறித்து ஒரு நல்ல செய்தியை முதலாவது சொல்ல ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் நம்முடைய செய்தி சரியாக இருக்க வேண்டும். முதல்ல அவர்கள் என்ன செய்தார் சொன்னால், தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த தேசத்தை குறித்து அவர்கள் தீர்க்கமாக ஆழமாக அறிய தவறிவிட்டார்கள். இரண்டாவது காரியம், அந்த தேசத்தை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க, 28 அந்த அங்கே அநேக தடைகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறாங்க. 28 இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது, ஒரு பக்கம் தேவன் தந்த தேசத்தை குறித்த வளமையை பேசின மக்கள், அந்த தேசத்திற்குள்ளாக தடைகள் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதாவது அவருடைய கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், தடைகள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம பல நேரங்களில் தேவன் நமக்குண்டாக வைத்திருக்க பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது, அதன் நடுவில் இருக்கிற தடைகளை நாம பெரியதாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்க. ரோமர் 8:31-32 பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த பிறகு, நம்முடைய அற்பமான தேவைகளுக்காக நம்ம அவரிடத்தில் இருக்கும் போது அவர் அருளாமல் இருப்பாரோ என்று கேட்கிறார். ஒருவேளை தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கார். இவர் என்ன செய்தார் சொன்னால், அந்த தேசத்தில் இருக்கிற தடைகளை தான் மக்கள் மத்தியில பேச ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதன் விளைவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்கள், அந்த மக்களுடைய பலன், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை நம்மை விட அவர்கள் பலசாலிகள், நம்மை விட அவர்கள் எல்லாவற்றிலும் ராட்சசர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து பேசுகிறார்கள். பிரியமானதே ஒரு பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவர் அந்த 10 பேரிடத்துல ஆண்டவர் ஒரு விசேஷித்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ தங்களை நடத்தி வந்த தேவனை காட்டிலும் தங்கள் காணும் சூழ்நிலைகளை ஆழமாக எண்ண ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைய வாழ்க்கை சூழல்ல நாம் கூட சில நேரங்களில் வாழ்க்கை சூழ்நிலைகளை அதிகமாக நாம கண்டு பயப்படுகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். Many times we fail to realize that God has power over the situation. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவ வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்க, வந்து சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்கள் மிகவும் பலசாலிகள், மிகவும் பலனானவர்கள், அவள் பட்டணம் எல்லாம் அரணிப்பானவைகள் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ரிப்போர்ட் எப்படி போகுதுன்னு கேட்டால், 31 சொல்றாங்க, அவர்களை எதிர்கொள்ள நம்மால் முடியாது என்று தாங்களாகவே தங்களை குறித்து தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். தேவன் சொல்லுகிறார் நான் இதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை குறித்து அங்கே போயிட்டு வந்த பத்து பேர் சொன்னதை போட்டது தெரியுமா, அதை எங்களால் மேற்கொள்ள முடியாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். எதிர்க்க நம்மாலே கூடாது, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர்களை எதிர்க்க நம்மால முடியாது, அவர்களை எதிர்க்க நம்மிடத்தில் பலனில்லை, நம்மிடத்தில் அவர்களை எதிர்ப்பதற்குரிய எந்த சாத்தியமும் இல்லை என்று சொல்லி அவர்களாகவே தங்களை தீர்மானம் பண்ணிக் கொண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனின் பிள்ளைகளை, ஒருவேளை இந்த பத்து பேர் சொன்ன ரிப்போர்ட் எப்படி இருந்து யோசிக்கிறீங்க? முதல் பாயிண்ட் சொல்றாங்க, அந்த தேசம் நல்லா இருக்கிறது, அது ஒரு அருமையான தேசம், அந்த தேசம் செழிப்புள்ள தேசம், அதன் கனிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னாங்க. ஆனால் அடுத்து சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்கள் அவர்கள் எல்லாம் பலசாலிகள், நாங்களும் பலவீனமாக இருக்கிறோம், நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். தெளிவா சொல்லிடுறாங்க, நம்மளால முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலைகளையும் சூழ்நிலைகளை சார்ந்த நிகழ்வுகளை பார்க்கிற மனிதன் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதியாய் மாறிவிடுகிறான், அல்லது தேவனுடைய தீர்மானத்திற்கு அவன் விரோதியாய் விடுகிறான். என்னன்னா, ஆண்டவர் இந்த தேசத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இவங்க அதற்காக ஒன்றுமே விலைக்கடையும் செய்ய வேண்டியதில்லை, அவர் சொல்லுகிறார் நான் தருவேன் என்று சொல்லி. ஆனால் இவர்களோ அங்க இருக்கிற ஜனங்களை குறித்தும் அந்த தேசங்களை குறித்தும் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துல நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், They were just looking in human perspective, not God's perspective. தேவனுடைய கண்களில் அந்த எகிப்தை, அந்த கானானை பார்க்காமல் மனிதனுடைய பார்வையில் கானானை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நமக்கு முன் வைத்திருக்க ஒவ்வொரு கானான் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பார்ப்பதற்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்கும் போது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக கானான் அனுபவங்களை தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், சரித சுகமாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிற கானான். ஆனால் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை கடவுளுடைய பார்வையில் நாம் பார்க்க தேவன் நம்மை அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பத்து பேர் என்ன சொல்கிறார்கள், இது எங்களால இது நம்மால முடியாது என்று சொல்லி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஒருவேளை வாழ்க்கையில பல நேரங்களில் தேவ ஜனங்கள் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான், இனி எங்களுக்கு எதுவுமே நன்மை நடக்காது, இனி எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாக வாழவே முடியாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விடுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த வேத வசனத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், இந்த பத்து பேர் சொன்ன ரிப்போர்ட் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் சரீர பிரகாரமாக அல்லது தங்களுடைய சிந்தனையின்படி வாழ விரும்புகிற மக்கள், they fail to feel the resource of God. தேவனிடம் இருக்கிற உன்னதமான அவருடைய ரிசோர்சஸ், ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். பவுல் சொல்லும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுவார். They fail to even remember the experiences, what all they experienced in the past. கடந்த காலத்தில் அவர்கள் அனுபவித்ததை எல்லாம் மறந்துட்டார். செங்கடல் ரெண்டாக பிளப்பதை கண்டார்கள், வேத ஸ்தம்பத்தில் தேவன் நிற்பதை கண்டார்கள், சீனாய் மலையில் தேவன் நின்று பேசுவதை கண்டார்கள், தேவன் செய்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அனுப்புகிற மன்னா அதையும் மறந்து விட்டார்கள். இப்ப சொல்றாங்க, அந்த கானான் ஆண்டவர் தருவேன் என்று சொன்னாரே, அங்கிருக்கிற ஜனங்களை நம்மால் மேற்கொள்ள சிந்தனையில் பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். மாத்திரமல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அல்லது செய்த அவருடைய கிருபைகளை மறந்துவிடக் கூடாது. இவர்கள் நெகட்டிவ் பார்வையில் இருக்கிறார்கள், ஒருவேளை எதை தேவன் வெறுக்கிறாரோ அந்த பார்வைகளையோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் இந்த 12 பேர்ல 10 பேர் ஒரு பக்கம் இந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள், ஆனால் நேர் எதிர்மாறாக 2 பேர் நிற்கிறார்கள், யோசுவாவும் காலேபும். அந்த 2 பேருடைய பெயர் இன்றைக்கும் நமக்கு தெரியும், ஆனா எத்தனை பேருக்கு அந்த எகிப்தை சுற்றி பார்த்தவங்க அந்த 10 பேருடைய பெயர் தெரியுமான்னு கேட்ட நமக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம வாசிக்கும் போது மாத்திரம்தான் அதை நாம் புரிந்து கொள்கிறோம், ஆனால் we don't remember them. You know why? அந்த 10 பேரை காட்சியில் அந்த 2 பேருடைய ரிப்போர்ட் எப்படி இருந்து கேட்டீங்கன்னா, தே அவருடைய ரிப்போர்ட் பாருங்க, வேதம் சொல்ல 30 வசனம், என்னாகும் 14 அதிகாரம் 30 வசனம், பிரியமானவர்கள், முதல் காரியம் அதே பார்வையோடு கூட அதே காணாலை சுற்றி வந்த மனிதர்கள் ரெண்டு பேருக்கு சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, அந்த பட்டணத்தை நாம் எளிதாக என்ன செய்து விடலாம், அதை ஜெயித்து கொள்ளலாம். அவருடைய பார்வை அவருடைய பலத்தை சார்ந்தது அல்ல, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்தது பார்வை. தேவனுடைய சிந்தனையில் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார், அதை எளிதாக நம்ம ஜெயிக்க விடலாம். ஒருவேளை ஆண்டவர் ஆல்ரெடி அந்த பட்டணத்தை நமக்காக சுதந்திரம் பண்ணிட்டார், தேவன் ஆல்ரெடி அதை முன்குறித்து வைத்து விட்டார், எனவே அதை தேவன் நமக்கு தருவார், அதை நம்ம எளிதாக என்ன செய்து விடலாம், பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், look them in God's perspective. கடவுளுடைய சிந்தனையில், கடவுளுடைய பார்வையில் அதை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண நம்முடைய குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, அதை எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எப்போது என்று சொன்னால், அதை தேவனுடைய பார்வையில் பார்க்க முடியும். நாம முயற்சி செய்து இதை முடித்து விடலாம் என்று சொன்னால் முடிய முடியாது. So they wanted to see God on God to reveal once again. இன்னொரு முறை தேவன் எங்களுக்காக ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார். செங்கடல் முன்ன நிற்கும் போதும், பின்னாடி எகிப்தின் சேனை நிற்கும் போதும், எங்களுக்காக வந்து செங்கடலை பிளந்த தேவன் இன்றைக்கும் இந்த காணாணிக்குள் நாங்கள் போகும் போது அங்கு இருக்கிற மக்கள் யாரானாலும் சரி, அவர்களை மேற்கொள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதுதான் அவருடைய பிரியமான தேவனுக்கு பிள்ளைகள். பல நேரங்களில் நாம் கூட இந்த வேத வசனத்தின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னார், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை தேவனுடைய பார்வையின் வழியாக பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பார்வையின் வழியாக நாம் பார்க்கும் போது அந்த காரியங்கள் எளிதாக தோணும், அது கடினமே இருக்காது. When you look in your own perspective, it may look like it is difficult, but when you look into God's perspective, it is very easy. ரெண்டாவது காரியம் சொன்னாங்க, அவங்களுடைய பார்வையில கேட்டா, they focused on God's power and God's resource. தேவனுடைய வல்லமையை பார்க்கிறார்கள். 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாருங்க, அவர் சொல்ற ரெண்டாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தும் மனமா சொல்றாங்க, தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால். அப்போ நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருப்பேன் என்று சொன்னால் தேவன் என்ன செய்வார், என்னை கொண்டு போய் அந்த தேசத்துக்கு கொடுப்பார். நீங்க நினைக்கும் அந்த தேசத்தின் ஜனங்கள் மிகுந்த பலசாலிகள் அல்லது அவர்கள் எல்லாம் ராட்சசர்கள் என்று நீங்க சொல்லலாம், தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அது நமக்கு தான் என்று சொல்கிறார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையை குறித்து சிந்திக்காமல் தேவனுடைய சிந்தனையில் மாறிவிட்டார்கள், அல்லது தேவனுடைய சித்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு நம்ம பிரியமாய் இருக்கும் போது, அல்லது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கும் போது தேவன் காரியங்களை செய்வார். நமக்கு அது ரொம்ப அபூர்வமாக தெரியும், அல்லது ஆச்சரியமாக இருக்கும், அது ஒருவேளை அது நம்மால சாத்தியமே இல்லை என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கும் போது அந்த காரியங்களை தேவன் செய்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன 14 அதிகாரம் 9 வசனத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பலன் தேவன் நம்மோடு உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சீடர்கள் சொல்லும்போது உலகத்தில் முடியும் வரைந்த நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை இந்த ரெண்டு பேர் உணர்ந்தார்கள். அந்த பத்து பேர் உணர தவறிவிட்டார்கள். ஒருவேளை அவர்கள் கோத்திரத்தினுடைய பிதாக்களாக இருக்கலாம், ஒருவேளை ஹை டேலண்டடாக இருந்திருக்கலாம், எல்லா ஜனத்திற்கும் தலைவராகிற தகுதிகள் இருந்தது. ஆனால் தங்களோடு இருக்கிற தேவனை அறியாது, அல்லது தங்களோடு இருக்கிற தேவனுடைய வல்லமையை அவர்கள் அறியவில்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துற காரியம் தான், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இதை நாம் எப்பொழுதெல்லாம் உணர்கிறோம், அப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வழியில் முன்னேறி செல்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம் உலகத்தில் எந்த காரியத்துக்கான பயப்பட மாட்டோம். நமக்கு எப்போ பயம் வரும்னா, நான் எப்போ தனிமையா இருக்கிறேன் அல்லது என்னோட யாருமே இல்லை, நமக்குள்ளாக ஒரு பயம் வந்துவிடுகிறது. சொல் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்று சொன்னால், ரெண்டு கூட்ட மக்கள், ஒரு பக்கம் பத்து பேர், ஒரு பக்கம் ரெண்டு பேர், பன்னிரெண்டு பேரும் போய் தேசத்தை பார்த்து வந்தார்கள். ஆனால் பத்து பேரோ கொண்டு வந்த செய்தி, இது எங்களால் முடியாது. ஆனால் ரெண்டு பேர் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை என்ன செய்ய எளிதாய் செய்ய முடியும். காரணம் என்ன சொன்னால், தேவனோடு கூட நாங்கள் நிற்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். கிறிஸ்துவின் பிரியமான தேவனை பிள்ளைகள், ஒருவேளை இந்த லெந்து காலங்களில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாம் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில அந்த பத்து பேர் மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டார். அவங்க கொண்டு வந்த ரிப்போர்ட்டை கேட்டு மக்கள் இரவு பகல அழ ஆரம்பித்து விட்டார். ஆனால் ரெண்டு பேர் மிக தீர்க்கமாக சொல்லுகிறார்கள், இல்ல தேவன் நமக்கு அந்த தேசத்துக்கு கொடுப்பார். பத்து பேருக்கு ஒருவேளை பெரும் கூட்டமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொன்னபடி கடைசி இயன்று சென்று பார்க்கல. ரெண்டு பேர் சொன்ன வண்ணமாக தேவன் அந்த பாலம் தேடுபோடுகள் காணும் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். காரணம் என்னவென்று சொன்னார், அந்த ரெண்டு பேர் அவர்கள் விசுவாச கண்களில் தூரத்தை பார்த்தார்கள். தேவனுடைய பார்வையில் அவர்கள் கண்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளுடைய பார்வையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவனை அழைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், கடவுள் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவாரா கொண்டு போக மாட்டார், நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு. பட் ஒன் திங் ஹேவ் டு பீ ஷூர் அபௌட், நாம் விசுவாசத்தை தேவனோடு நடக்கும்போது தேவன் நமக்கு வாக்கு தந்த மாட்டேன் சகல ஆசீர்வாதங்களை அவர் தந்தது. இந்த பத்து பேரை போல ஆண்டவர் நம்மை நல்ல உயர்ந்த நிலைக்கு உயர்த்த பிறகு நாம் ஒருவேளை சுய நலத்தோடு கூட நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அந்த பத்து பேர் அந்த காணாட்டுக்கு போகவில்லை, ஆனால் இந்த ரெண்டு பேர் விசுவாசத்தோடு இருந்தார்கள். ஆண்டவர் அதிலின் அந்த காணாட் தேசத்தில் அவர்களும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகள் போய் பார்த்து, காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த தேவனுடைய பார்வை அவர்கள். எந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை இந்த பனிரெண்டு பேர் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன சொன்னால், நம்மை ஒரு யோசுவாக ஒரு காலைவாக ஆண்டவர்கள் பார்த்து, எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ஆழமான தேவனை சார்ந்த ஒரு பார்வை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் தேவனுக்குரிய பார்வையோடு கூட நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக.